மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
இப்பொழுதும் உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம்.
மார்க் 7:20-23 வரை உள்ள வசனங்களில் தேவன் தாமே நம்முடைய உள்ளங்களில் இருந்து எழும்பும், நம்முடைய உள்ளத்தை கரைப்படுத்தும் சில பாவங்களை கூறுகிறார். கேளுங்கள்.
மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார்.
மனிதனை தீட்டுப்படுத்தும், இறைவனுக்கு முன்பதாக நம்மை தீட்டுப்படுத்தும் காரியங்கள் நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களில் இருந்துதான் வருகின்றன. பிரியமானவர்களே, தேவன் நம்மை செம்மையானவர்களாக உண்டாக்கினார், நாமோ நம்மை கெடுத்துக் கொண்டோம். 1 யோவான் 2:16 இந்த நீண்ட பாவ பட்டியலை சுருக்கி கூறுகிறது. பாருங்க, 1 யோவான் 2:16.
ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
இந்த பெரிய பட்டியலை, பாவ பட்டியலை சுருக்கமாக 3 காரியங்களில் அடக்கிவிட்டார். பாருங்கள், யோவான் அவர் என்ன சொல்கிறார்? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் பிசாசினால் உண்டானவைகள். இவைகள் தேவனிடம் இருந்து நம்மை பிரிக்கின்றன. கண்களின் இச்சை நம்மை பிரிக்கிறது. கண்களின் இச்சை, இது குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். அருள்நாதர் இயேசு சொன்னார் மத்தேயு 5:28, ஒரு பெண்ணை தவறான எண்ணத்தோடு பார்க்கிறவன் அவளோடு விபசாரம் செய்தாயிற்று. கண்களின் இச்சையை ஒரு நாளும் மாற்றுவது என்பது நம்மால் இயலாத காரியம். கண்களின் இச்சை, ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 1:8 இப்படி சொல்லுகிறது, கண் தான் காண்கிறதினால் திருப்தி அடைகிறதில்லை. கண் தான் காண்கிறதினால் திருப்தி அடைவதே இல்லை. எத்தனை தடவை பார்த்தாலும் வேறு எதையாவது பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஆசை வரத்தான் செய்கிறது. கண்களின் இச்சை பாவத்திற்கு நேராய் நம்மை நடத்துகிறது. ஜீவனத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை. என கண்பானவர்களே, யாக்கோபு 4:6 சொல்கிறது, தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். ஜீவனத்தின் பெருமை. ஒரு குறிப்பிட்ட நகரில் 2 சகோதரர்கள் இருந்தார்கள். இருவருமே செல்வந்தர்கள் தான். ஆனால் இருவருக்கும் ஒரு போட்டி வந்தது. ஒருவர் ஒரு சினிமா கொட்டகை கட்டினால் இவரும் கட்டுவார், அவர் ஒரு பங்களா கட்டினால் அதை விட பெரிதாக இவர் கட்ட வேண்டும். இப்படியே இருவரும் போட்டி போட்டு இருவரும் கடனாளிகளாக மாறி இருவரும் எல்லாவற்றை இழந்து நடுத்தருவில் நின்றனர். தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். ஜீவனத்தின் பெருமை இறைவனிடம் இருந்து நம்மை பிரிக்கிறது, நம்மை பிரிக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிப்பதில்லை. யாராயிருந்தாலும் பரவாயில்லை, பாவம் உள்ளத்தில் இருக்குமானால் கைகளில் இருக்குமானால் மாம்சத்தில் இருக்குமானால் ஒரு நாளும் ஒரு காலம் அவன் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மற்றொரு விதமான பாவத்தை குறித்து யாத்திராகமம் 34:7 என்ற பகுதியில் தேவன் தம்மை பற்றி மோசே என்ற பக்தனுக்கு இப்படி சொல்கிறார், 3-4 தலைமுறை மட்டும் மன்னிக்கப்படாத குற்றத்தை அவர் தேடி விசாரிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேடி விசாரிக்கிறவர், குற்றத்தை மன்னிக்க விரும்புகிறவர். அறிக்கை செய்யும் பொழுது 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நாம் நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்தால் அவளை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதிமுள்ளவராய் இருக்கிறார். நாம் மன்னிப்பு பெற தவறும் பொழுது, இறைவனுடைய நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்ய மறுக்கும் பொழுது, மூடி வைக்கும் பொழுது, அந்த நம் வாழ்வு பரிதாபம். நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எனினும் சிலர் அவிதமாக தங்கள் வாழ்க்கையை பாவத்தை மூடி மறைத்தே உலகை விட்டு கடந்து போக விரும்புகின்றனர். ஒரு தடவை என் நண்பர் ஒருவர் எழுதியிருந்தார், அவருக்கு தெரிந்த ஒரு அம்மாள் உண்டு, மிகவும் பயபக்தி உடையவர்கள், ஆனால் அவர்களுடைய கணவனோ மிக மிக குடியில் இறங்கினவர். கடைசி நேரம் வந்தது, அந்த அம்மாள் சொன்னார்கள், இப்பொழுதாவது நீங்கள் மனம் திரும்புங்கள், மிக குறைந்த வயதுள்ளவர், இப்பொழுதாவது மனம் திரும்புங்கள், தயவு செய்து ஆண்டவனிடம் போக போகிறீர்களே, மனம் திரும்புங்கள் என்று கெஞ்சினார்கள். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஆம் நான் சாகப் போகிறேன், கடைசியாக ஒரு பாட்டில் சாராயம் எனக்கு கொடு என்றார். கொடுத்தார்கள், நன்றாய் குடித்து அந்த போதையிலேயே தன் ஜீவனை விட்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பாவம் நம்மை பின்தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 13:21 பாருங்கள், தீவினை பாவியை பின்தொடரும். 32:23 பாருங்கள், உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். நாம் மரித்து போகலாம், நம் பிள்ளைகளை, பிள்ளைகளின் பிள்ளைகளை, அவருடைய பிள்ளைகளை 4 தலைமுறை மட்டும் தேடி பிடிக்கும் என்று தேவன் எச்சரித்திருக்கிறார். நாம் ஏன் பாவத்தை விட்டு விலகக்கூடாது? நாம் ஏன் பாவத்தை நமது பிள்ளைகளுக்கு தண்டனையை வரவழைக்கும் விதத்தில் விட்டுவிட்டு மறிக்க வேண்டும்? அது நம்மை பின்தொடர்கிறது. தீவினை பாவியை பின்தொடரும். எனக்கு அன்பானவர்களே, இதை போக்க வழி என்ன? இந்த பாவங்களை போக்கிக் கொள்ள வழி என்ன? அருள்நாத இயேசுதான் வழி, தேவாதி தேவனுடைய இரக்கம்தான் வழி. மண்ணையே நோக்கி உழந்து தவிக்கும் வஞ்சகனை வழி என்ன? பாவம் உங்களை பின்தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நீதிமொழிகள் 10:12 சொல்லுகிறது, அன்பு எல்லா பாவங்களையும் மூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இதுதான் நற்செய்தி, அன்பு எல்லா பாவங்களையும் மூடும். எபிரேயர் 9:22, லேவியராகும் 17:11 இரண்டு வசனங்களும் சொல்கின்றன, ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எனினும் கரைபடிந்த ரத்தத்திற்காய் கரைபடிந்த மற்றொரு ரத்தத்தை சிந்துவதினால் பயன் என்ன? எனவே கரையற்ற, கரை திரையற்ற, மாசற்ற தன் ரத்தத்தை சிந்துவதற்காய் தேவன் மனு உருக்கொண்டு இறங்கி வந்தார். தேவனை தவிர பரிசுத்தவான் யார்? அவர்தான் பரிசுத்தர். ஆகவே அவரே இறங்கி வந்தார். நானே வரட்டும், நானே என் ரத்தத்தை சிந்தட்டும் என்று இறங்கி வந்தார். உலகில் அவர் மனிதனாய் வாழ்ந்த பொழுது, இயேசு என்ற பெயரில் வாழ்ந்த பொழுது, யோவான் 8:46 இயேசு சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். அவரை நியாயம் விசாரித்த பிலாத்து இப்படி சொன்னான், யோவான் 19:4-6 என்ற பகுதிகளில், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன், இவர் தூய்மை படைத்தவர் என்று சொன்னார். சரித்திரம் எழுதிய பேதுரு 1 பேதுரு 2:22 இப்படி சொன்னான், அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை என்றான். தூய்மையான ஒரு வாழ்க்கை. அவர் தம் மாசற்ற இரத்தத்தை செந்தினார். 1 பேதுரு 1:18 சொல்லுகிறது, மாசற்ற இரத்தத்தை செந்தினார். அந்த இரத்தம் உங்களை மீட்டது. நம்முடைய இரத்தத்திற்கு பதிலாக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. நம்முடைய ரத்தத்திற்கு பதிலாக, நம்முடைய ரத்தம் சிந்தப்படுவதற்கு பதிலாக தூய்மையான கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. என கண்பானவர்களே, 1 யோவான் 4:9-10 வசனங்களை பாருங்கள். நம்முடைய பாவங்களை நீக்கும் கிருபாதார பலியாக தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகில் கிருபாதார பலியாக அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது. சிலுவையில் அன்பு வெளிப்பட்டது என்றார். நமக்காக தம்முடைய தூய இரத்தத்தை அவர் சிந்தினார். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒரு பெரிய பாலம் உண்டு. இந்த பாலம் ஒரு நதியின் மீது கட்டப்பட்டிருந்தது. அந்த நதியில் பெரிய பெரிய கப்பல்கள் போகும். அதே சமயம் கப்பல்கள் போகாத சமயம் அதை மூடும் பொழுது அதன் மீது ரயில் போகும். அந்த பணியை பலகாலம் செய்து வந்தவர் ஒரு நாள் அந்த இடத்திற்கு சென்ற பொழுது, தன்னுடைய 12 வயது நிரம்பிய ஒரே மகன் பிடிவாதமாய் அவரோடு கூட வர விரும்பினதினால் அவனையும் அழைத்துக் கொண்டு போனார். இருவரும் கப்பல் போவதை அங்கு நின்று பார்த்து கொண்டிருந்தனர். உள்ளம் நெகிழ்ந்தது. வெகு நேரம் அதை பார்த்து மெய்மறந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று தூரத்தில் ரயில் வரும் சப்தம், ரயிலினுடைய அந்த விசிலின் சப்தம் கேட்டது. அவர் ஒரு நிமிஷம் கலங்கி போனார். அவர் சொன்னார், மகனே, நான் ஓட்டமாய் ஓடி ரயில் கடந்து போகும்படி செய்து திரும்ப பாலத்தை திறந்துவிட்டு உன்னிடம் வந்து நிற்பேன், இதே இடத்தில் அப்படியே அசையாமல் இரு என்றார். சரியப்பா என்றார். ஓட்டமாய் ஓடினார். ரயில் மிக வேகமாக அது வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர் அந்த பாலத்தை உடனே மூடுவதற்காக அதற்கான அந்த சுவிட்சை அழுத்த போனார். திடீரென்று பின்னால் ஒரு குரல் கேட்டது. திரும்பி பார்த்தார். அவர் பின்னாலேயே ஓடி வந்து கொண்டிருந்த அவருடைய 12 வயது மகன் அந்த பாலத்தின் நடுவே விழுந்து கிடந்தான். இவரது அழுத்தினால் மேலே தூக்கிக் கொண்டிருக்கிற அந்த பாலம் அப்படியே இறங்கி வரும். அவனுடைய உடலை அப்படியே பிழிந்து எடுக்கும். அழுத்தாமற் போனால் ரயிலில் உள்ள கணக்கற்ற பயணிகள் மாண்டு ஒழிவார்கள். நேரடியாக அது நதியில் விழும். என்ன செய்வதென்ற பிரச்சனை. அவன் கதறுகிறான், அப்பா என்னை காப்பாற்றுங்கள், டாடி சேவ் மீ, அப்பா என்னை காப்பாற்றுங்கள், டாடி சேவ் மீ. மற்றொரு பக்கம் ரயிலின் விசில் மறுபடியும் 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 அந்த டிரைவர் ஊதிக்கொண்டே இருக்கிறார். இரண்டிற்கும் நடுவில் இவர் தடுமாறி போனார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன் இருதயத்தை கல்லாக்கி கொண்டார். இந்த பட்டனை அழுத்தினார். பாலம் மூட ஆரம்பித்தது. சிறுவன் கதறினார், அப்பா என்னை காப்பாற்றுங்கள், டாடி சேவ் மீ, டாடி சேவ் மீ, என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். அந்த சத்தம் அப்படியே குறைந்து போன. ரயில் வேகமாய் கடந்து சென்றது. ரயிலை உற்று பார்த்தன. ஏராளமான பயணிகள், சிறு குழந்தைகள், சிலர் தங்கள் குழந்தைகளோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள், சிலர் தமாஷாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒரு விதத்தில் இன்புற்று இருக்கின்றனர். அவரோ கண்ணீரில் நின்று கொண்டிருந்தார். அவருடைய மகனுடைய உடல் சின்ன பின்னமாய் இந்த ரயில் கீழே கிடக்கிறது. அவர் யோசித்தார், என் மகனுடைய உடலில் தான் இந்த ரயில் செல்கிறது என்பதை இந்த பயணிகள் உணரவில்லையே என்று கதறி அழுதார். எனக்கு அன்பானவர்களே, அருள்நாதர் இயேசுவை பாருங்கள், மத்தேயு 27:46 பாருங்கள், உலகத்தின் பாவம் மீது சுமத்தப்படுகிறது. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது போல, மத்தேயு 8:17 சொல்லுகிறது போல, தேவ குமாரனாகிய இயேசு சிலுவையில் துடிக்கிறார், அவர் மீது பாவங்கள் சுமத்தப்படுகின்றன, உலகத்தின் அக்கிரமங்கள் சுமத்தப்படுகின்றன, ஒவ்வொரு பலவீனமும் சுமத்தப்படுகிறது, ஒவ்வொருடைய நோய்களும் சுமத்தப்படுகிறது, பாடுகள் துக்கங்கள் சுமத்தப்படுகின்றன. அந்த அவர் தவிக்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி, மை காட், மை காட், வை ஹஸ் தௌ ஃபர்சேக்கன் மீ, வை. இந்த பாவங்கள் அக்கிரமங்கள் என்னை கசக்கி பிழிகின்றன. ஒவ்வொரு மனிதனுடைய நோயும் பலவீனமும் என்னை கசக்கி பிழிகிறது. ஒவ்வொருடைய துக்கமும் பாடுகளும் என் மேல் சுமருகிறது, என்னால் தாங்க முடியவில்லை, ஏன் என்னை கைவிட்டி. அந்த சிறுவன் கதறினான், அப்பா என்னை காப்பாற்றுங்கள். தேவகுமாரன் இயேசு கதறினார், ஏன் என்னை கைவிட்டி. உனக்காக, உனக்காக
இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார்.
எனக்கு அருமையானவர்களே, அன்பு திரளான பாவங்களை மூடும், அன்பு எல்லா பாவங்களையும் மூடும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 1 யோவான் 1:7 சொல்கிறது போல, உங்கள் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். என் இருதயத்தை சுத்திகரித்தேன், பாவமர துப்புரமாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று நீதிமொழிகள் 20:9 சொல்கிறது. அதற்கு பதில் இதுதான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவ குமாரனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தார். மனம் கலங்காதிருங்கள், எவ்வளவு பெரிய பாவமாயிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவமாயிருந்தாலும் சரி, எவ்வளவு பாவங்களை குமித்து வைத்திருந்தாலும் சரி, இன்று இரவு அவைகளை நாம் கரைத்துக் கொள்வோம். ஒரே ஒரு சொட்டு ரத்தம் நம்மை தூய்மையாக, நம்மை தூய்மையாக்கும். நிச்சயமாய் அவரை தரிசிப்போம், இந்த உலகில் தரிசிப்போம், கவலைப்படாதிருங்க.
எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுதும் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறோம். ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. நாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? இயேசுப்பா, நாங்கள் அருகதையற்றவர்கள் அப்பா, உமது ஆசீர்வாதத்தை பெற அருகதையற்றவர்கள், ஆனாலும் எங்களை உமது ரத்தத்தினால் நீர் கழுவி உமது பிள்ளையாக விலைக்கு வாங்கி இருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சம்பூர்ண நன்மை எங்களுக்கு நீர் தருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் சுவாமி, எனக்கு வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லையே என்று தவிக்கும் அது பிள்ளைகளுக்கு ஒரு வழியை திறந்தரலும் ராஜா, திறந்தரலும், திறந்தரலும். ஆண்டவனே, குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை இப்பொழுது தாரும், வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு வீட்டை தாரும் அப்பா, வேலை இல்லாதவர்களுக்கு இன்று ஒரு வேலையை தாரும் சுவாமி. ப்ரமோஷனே வரவில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு உயர்வும் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் இது வரைக்கும் அடைப்பட்டிருக்கும் சம்பளம் அவர்களை தேடி வரட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். வரவேண்டிய பொருள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வரட்டும். அவர்களுக்கு வரவேண்டிய உயர்வெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அவர்களை தேடி வரட்டும் என்று கட்டளையிடுகிறேன். ஆசீர்வாதத்தை உமது பிள்ளைகள் மீது வைக்கிறேன். God is blessing you. Surely God will help you. You will rise up. Thank you, Jesus. பணம் கொடுத்தால் தான் திருமணம் என்று சொல்லும் மக்களை அவள் இருதயத்தை மாற்றி சுவாமி. பணத்திற்காக திருமணம் செய்யும் மக்களுடைய இருதயத்தை மாற்றி, இந்த நய வஞ்சக இருதயத்தை மாற்றி, அன்பிற்காக திருமணம் செய்து கொள்ளும்படியாக, உத்தமமாக உமக்கு பயந்து திருமணம் செய்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு கிருபைத்தார், கிருபைத்தார், கிருபைத்தார். வாழ்க்கை இழந்து விட்டேன், நீ யார் என்னை திருமணம் செய்ய போகிறார்? கணவன் மறித்து விட்டார், மனைவி போய்விட்டார், யார் எனக்கு உதவி செய்ய போகிறார்கள் என்று சொல்லும் போது பிள்ளைகளை கண்ணோக்கி பார். அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பவர்களுடைய வீட்டை கட்டும் ராஜா, வீட்டை கட்டும், தயவு செய்து வீட்டை கட்டும். ஆண்டவனே, அற்புதமாக அவர்களுக்கு ஏற்ற துணையை அனுப்பும் ஆசீர்வாதத்தை அவர்கள் மீது இயேசுவின் நாமத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். இந்த பட்ட மரம் துளிர்கட்டும், துளிர்கட்டும், துளிர்கட்டும். வாழ்க்கை துளிரட்டும், துளிரட்டும், துளிரட்டும். உமது வல்லமை, ஆசீர்வாதம், மன மகிழ்ச்சி திரும்ப அவர்களுக்கு வரட்டும். குடும்ப வாழ்க்கை திரும்ப வரட்டும், திரும்ப வரட்டும். அற்புதமாக செய்யும் பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
அன்பு நேயர்களே, அன்பின் குரல் தமிழ் நிகழ்ச்சியை உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பர் இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள, அன்பர் இயேசுவிடம் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுதல் செய்ய அன்பின் குரல் fm@gmail.com என்ற மின் அஞ்சலில் எமக்கு தெரியப்படுத்துங்கள். அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நன்றி. அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.